திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித் சபே சா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சுத்த சிவன் குருவாய் வந்து, தூய்மை செய்தத்தனை நல்கருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணான் நமரன்பர் பொன்னியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு, திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து கொண்டு, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றிக்கொண்டு, அருமையான முறையிலே சைவம் டாட் ஓஆர்ஜி தினந்தோறும் நமக்கு சைவ செய்திகளை எல்லாம் அறியும்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம், அந்த பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இப்போது நாம் 6 தந்திரத்திலே குருவை பற்றிய சிந்தனையில் உள்ள பாடல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குருவை பற்றி நமக்கு சைவ சித்தாந்தம் ஒரு அந்த முக்கியத்துவத்தை 8 சூத்திரத்தில் சிவஞான போதத்திலும் சொல்லி, அதனுடைய விரிவாக சித்தியாரிலும் அந்த பாடல்களில் சொல்லி, குரு இல்லாவிடில் ஒரு ஆன்மா கிடைத்தேறுவது மிக மிக கடினம் என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கின்றது. குரு லிங்க சங்கம வழிபாடு என்று 3 வழிபாடுகளையும் அது நமக்கு ஆணித்தரமாக எடுத்து இயம்புகிறது. அந்த சிவ குரு, அந்த சிவனே குருவாக வருவார், ஆகையால் சிவகுரு தரிசனம் என்று அவர்தான் நமக்காக மானுட சட்டை தாங்கி எழுந்தருளி வந்து காட்சி தந்து, காட்டுவன காட்டி ஊட்டுவன ஊட்டி உண்மையை காண செய்கின்ற உபச்சாரம். இதை நமக்கு மிக அழகாக ஒரு 17 பாடல்களிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அந்த வகையிலே இப்போது சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்த தத்தனை நல்கருள் காணா அதிமூடர் என்று பாடல் ஆரம்பிக்கிறது. சுத்த சிவன் அப்படிங்கிறது சுத்த குரு என்று நாம அந்த பொருளை உரைத்துக் கொள்ள வேண்டும். சிவன் குருவாக வர்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுதலும் கண்ட கரையும் மான் மலக்காய், அதாவது நெத்தியில இருக்க கண்ணு, கழுத்துல இருக்க நீலகண்டம் அந்த கரை, அப்புறம் கையில இருக்கிற மான் மழு, இதையெல்லாம் மறைச்சிட்டு மானுட சட்டை தாங்கி வருவார். அதாவது நமது மணிக்கவாச சுவாமிகளுக்கு திருப்பெருந்துறையில எழுந்தருளி காட்சி தந்தார் அல்லவா, அது மாதிரி. அதனால நமக்கு வந்து குருவை வந்து சிவமாக பாவிக்க வேண்டும். மிக அழகாக நமது அருளந்தி சிவாச்சாரியார் மெய்கண்ட தேவ நாயனாரை குருவாகவே பாவித்து, கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி, நெற்றிக் கண்ணையும் அந்த நீலகண்டத்தையும் மறைச்சு, மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டா, அதாவது இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மாக்கள், அதாவது பாசத்தில் அகப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அவங்களுடைய மலத்தை அகற்றக்கூடிய வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டா என்று ஒரு கால் மேவுவராயின் இல்லையா, அப்படி அவருடைய திருநாமத்தை ஒரு தடவை சொன்னா வேறின்மை கைகண்டார் உள்ளத்தின் கண் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்களுடைய அந்த அறிவுல வந்து இறைவன் அத்துவிதமாக கலந்து இருப்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். அதுல அவர் அப்படித்தான் சொல்றாரு, மெய்கண்ட தேவ நாயனார நெற்றிக் கண்ணையும் நீலகண்டத்தையும் மறைச்சிட்டு எனக்காக வந்து நீங்க காட்சி கொடுத்தீங்க அப்படின்னு மெய்கண்ட தேவ நாயனாரே அவர் வணங்குகின்றார் என்று நாம பாக்குறோம். இது போல நம்ம பலரையும் சொல்லிக் கொண்டே செல்லலாம். அப்போது அடிகள் ரொம்ப சாதுவான ஒரு அடியார், ஆனா திருநாவுக்கரசு சுவாமிகளை நேரில் பார்க்காமல் அவர் மீது அதீதமான அன்பு, அதனால வீட்டுல இருக்க அத்தனை பொருட்கள் அப்புறம் பிள்ளை எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பேர் தான். மூத்த பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசுன்னு பேரு. வீட்டுல இருக்க மரக்கால்ல இருந்து வீட்டுல அத்தனை பொருளுக்கும் திருநாவுக்கரசு. அந்த திருநாவுக்கரசை எடு, இந்த திருநாவுக்கரசை வை, இதத்தா இந்த திருநாவுக்கரசை தா இப்படின்னு அந்த வாயை திறந்தாலே குருநாதருடைய பெயர் வாரம் மாதிரிதான் அவரு வைத்து வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போ இவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வீட்டுக்கு இப்படி யாரு நம்ம பெயரால இவ்வளவும் செய்யறாங்களேன்னு கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு வந்திருக்கும் போது அப்புதியடிகளுடைய வீட்டுக்கு போறாரு. திங்களூர்ல போய் இவர் ஒரு சிவனடியார் மாதிரி, ஏன்னா அவர் இதுவரையிலும் அப்பர் சுவாமிகளை அப்புதியடிகள் நேர்ல பார்க்கல. அதனால இவர் வாசல்ல ஒரு அடியார பார்த்த உடனே ஒரு அன்போட வணங்குகிறார் அப்புதியடிகள். அப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பண்றீங்க, சிவ புண்ணியம் எல்லாம் செய்றீங்களே, ஏன் உங்க பேரை வைக்காம வேற ஒரு பேர் வச்சீங்கன்னு கேக்குறாரு அப்பர் சுவாமிகள். அப்படியே வெகுண்டுட்டாரு சாதுவாக இருந்த அப்பூதியடிகள். காரணம், குருநாதரை சிவமா பாவிக்கணும், அதுல பேதமே இருக்கவே கூடாது. எப்படி நீங்க வேற ஒரு பேர்னு சொல்லுவீங்க அவரை, நீங்க அடியார் கோலத்துல இருக்கிறதுனாலதான் நான் இந்த அளவுல பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு நீங்க திருநாவுக்கரசு சுவாமிகளை பத்தி தெரியாம வேற ஒரு பேர்னு சொல்றீங்கன்னா, அது அந்த தெருளும் அறிவில்லாத சிறிய நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் வெள்ள வெள்ளத்து போய் அவரு பாதத்துல விழுந்து அவரை வணங்கி அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு மகேஸ்வர பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு இடையூறா அந்த மூத்த திருநாவுக்கரச நாகம் தீண்டுது எல்லாம் நறுக்கும் போது, அப்படின்னாலும் அப்போதைய அடிகளும் ஒரு மனைவியும் அந்த குழந்தைய ஒரு பாயில சுத்தி வீட்டுல பின்புறத்துல வச்சுட்டு இவருக்கு அமுது செய்ய முற்படும் போது இவருக்கு ஏதோ மனசுல துணுக்குன்னு படுது. எல்லாரும் வந்து விபூதி வாங்குறான். மூத்த திருநாவுக்கரச எங்கன்னு கேட்கும்போது அவன் இங்கு இப்போது உதவான்னு சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது சொன்னோட என்ன காரியம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் அந்த ஒன்று கோலாம் பதிகம் பாடுறாரு. அது விஷம் நீங்க அந்த குழந்தையும் எழுந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்பவும் அவர் எப்படி வருத்தப்பட்டாரோ அப்போது அடிகள், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்ததுனால திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அமுது படைக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிட்டே, அதுக்கு இத்தனை விஷயம் இடையூறா நடந்துட்டு, தான் பையனுக்கு பாம்பு கடிச்சதோ அவன் கடிச்சதுக்கு வருந்தி அவன் இறந்துட்டான்னு வருத்தப்படவும் இல்லை, அவன் மீண்டு வந்துட்டான்னு சந்தோஷப்படவும் இல்லை. ஏன்னா இது எல்லாமே நிலையற்றதுங்கிறது அவர் தெளிவா உணர்ந்திருக்கின்றார். ஆக அந்த குருவை சிவமாக பாவிக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு நல்ல சிறந்த உதாரணம். அதே மாதிரிதான் நம்முடைய நின்றசீர் நெடுமாறன், அவர் கூன்பாண்டியனா இருக்கிறாரு, சமணர்களோட பிடியில் ஆகப்பட்டிருக்காரு, புறக்கூனோட அகக்கூனும் சேர்ந்து கொண்டது, அதன் பின்பாக மங்கையர்கரசியார் செய்த தவத்தால அவரும் குலச்சிறையாரும் சேர்ந்து வேண்ட இவர் அந்த தலத்துக்கு எழுந்தருளி வருகின்றார். ரெண்டு பேருக்கும் சமணர்களுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் வாதம் வருகிறது. அனல்வாதம், புனல்வாதம், சுரவாதம் என்று எல்லாத்திலையும் அவரு வென்று விடுகிறார் என்றெல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால அதனோட முடிவா என்ன நல்லது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து கூன்பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆகிவிட்டார் அந்த புனல்வாதத்துல வைகை ஆற்றங்கரையில. இப்போ அகக்கூனோட புறக்கூனும் நிமிந்தாச்சு, அதனால நின்ற சீர் நெடுமா, அது வரைக்கும் கூன்பாண்டியன், அதன் பின்பாக நின்ற சீர் நெடுமாறன் என்ற திருநாமம். அதுவும் குரு பக்தியாலதான் வந்தது. அந்த ஞான சம்பந்த பெருமான வர சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க அந்த வெப்பு நோயை தீக்கிறதுக்கு அம்மையார், மங்கையர்கரசி அம்மையார் கேட்கும் போது அந்த பேரை கேட்ட மாத்திரத்துல உடம்புல வெப்பு நோய் அந்த நிமிஷத்துல அந்த வெப்பு தாக்காம இருந்துதான். நாமத்துக்கே இப்படி இருந்தா அப்படிங்கிற நினைப்புதான் அவன் சரின்னு சொல்றான். ஏன்னா அவன் சமணர்கள் பிடியில தானே இருந்தான். இருந்தாலும் ஞான சம்பந்த பெருமானை வர சொல்லி சொல்வதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அதன் பின்பு அவர் வந்த உடனே இவருக்கு மந்திரமாவது நீர் பதிகம் பாடி இந்த சுரநோயானது தீர்ந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நெருப்பில் சைவர்களுடைய உண்மையும் சமணர்களுடைய உண்மையும் போடும்போது இது வேகாமல் வந்தது பச்சை பதிகம் என்று பெயர் பெற்றது. ஞான சம்பந்த பெருமான் போட்ட தளிரில வளரொளி என்ற பதிகம், அதுக்கப்புறம் அதே போகமார்த்த பூன்முலையால் பதிகம், அதுக்கு வந்து ஆனா அவர் தளிரில வளரொளி பதிகம் பாடுவார். அதுக்கப்புறம் புனல்வாதத்திலையும் மிக அழகாக இவருடைய பதிகம் தான். அதாவது அது வந்து அவங்க உண்மை எழுதி போடலாம், அத்தி நாத்தின்னு எழுதி போடலாம், ஆத்தோட போக்கலே போது இது ஆத்த எதிர்த்து போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக மிக அழகாக அந்த திருப்பாசுரமானது நமக்கு கிடைத்தது என்றெல்லாம் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குருநாதராக பாவித்து வணங்கி தினந்தோறும் தியானித்து வந்தவர் பெருமிழலை குறும்பர் என்ற நாயனார். அவருக்கு மறுநாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் போப்புறாருங்கிறது தெரிய வருது. அப்புறம் குருநாதர் இல்லாத உலகத்துல நாம இருக்கக்கூடாது, குருநாதரை பிரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருக்கு முந்தின நாள்ல அவரை வரவேற்பதற்கு கபால மோட்சத்தால அங்க போயிட்டாரு அப்படிங்கறத நாம பாக்குறோம். ஆக குரு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதவர், இதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். குருவை வந்து நிந்திக்கவே கூடாது, அதாவது குருவை வழிபட்டால் நமக்கு நன்மை, குருவை நிந்தித்தால் நமக்கு தீமை. அதே மாதிரிதான் அடியாரை வழிபட்டால் நமக்கு நன்மை, அடியாருக்கு இடையூறு செய்தால் நமக்கு தீமை, சங்கம வழிபாடு என்று சொல்வார். அதே மாதிரிதான் சிவத்தை வழிபட்டால் நமக்கு நன்மை, சிவநிந்தை செய்தால் தீமை. அதையெல்லாம் எல்லா வரலாறுகளையும் புராணங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ சிவபெருமான் தான் குருவாக வருகின்றார் அல்லவா, அதாவது சிவன் குருவாக வருதல் அப்படின்னா என்னன்னா அதுதான் இந்த மாதிரி தன்னை வந்து தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வருவது, மானுட சட்டை தாங்கி வருவது. அத்தன் அப்படிங்கிற சொல்லு சிவபெருமானை குறிக்கிறது. நல்கு அருள் அப்படின்னா அவர் அருள் கொடுக்கின்றார், ஆனா மூடர்களால் அதை அறிய முடிவதில்லை, காணா அதிமூடர் அப்படின்னு சொல்றாரு. ஆக அத்தனை நல்கு அருள் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மணியில ஒளி இருக்குது இல்லையா, அது மாதிரி சீவனுக்குள்ளே சிவமனம் பூக்க செய்வது. அதை காணாத யாரெல்லாம் அதை காணவில்லையோ அந்த காணாதாரை அதிமூடர் என்று சித்தரித்திருக்கின்றார். அவர்களை அங்கனம் இழித்து கூறி ஒளிய கண்டும் தெருளாத கண், அந்த கண்ணை வந்து என்ன சொல்லுவோம், உலகியல்ல பேச்சு வழக்கில் பொட்ட கண் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்களை அதிமூடர் என்று சொல்லிட்டார். பொய்த்தக கண்ணால் அப்படின்னு சொல்றது, அதாவது பொய்யான புவன போகங்களை நம்புறாங்க, அத கண்டு அறிவதற்கு நமக்கு உதவியாக இருப்பது பாசஞானம். அந்த பாசஞானத்தால நமர் என்பர், அவர் பாக்குறதுக்கு நம்மள மாதிரி இருக்காருங்கிறதுனால குருவை வந்து இவர் நம்மள மாதிரி ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் நம்மை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை வந்து சிவமா மதிக்க மாட்டாங்க. அப்ப மூடர்கள் வந்து பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர், புண்ணியர் வந்து மெய்த்தகு கண்ணால் அத்தன் இவன் என்று சொல்வது. இதுதான் ரெண்டு பேருக்கு வேறுபாடு, மூடர் நமர் என்பர், புண்ணியர் அத்தன் என்பர் அப்படின்னு சொல்லி அடி பண்ணிவாங்க, சொல்லிட்டு விட மாட்டாங்க. அதை சொல்லி அந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றதும் பசு புண்ணியமும் பதி புண்ணியமும், பதி புண்ணியத்தை பத்தி தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை உடையவர்கள் தான் புண்ணியர்கள், தொண்டர்க்கு தொண்டராதல் தான் புண்ணியம். அதனால ஆச்சாரியனை அத்தன் என்று அவருடைய அடிகளை பணிவார் புண்ணியர் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி உள்ளார். அந்த குரு மேல ஒரு அதீதமான ஒரு பிரியம் வச்சிருக்கணும் என்பதைத்தான் நமக்கு அவரை வந்து சிவமாவும் பாவிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு அருளந்தி சிவாச்சாரியாருடைய பாடல் இருபா இருபதுல மெய்கண்ட தேவநாயனாருக்கு துதியாக பாடினதுதான் அந்த கண்ணுதலும் கண்டக்கரையும்னு அதை சொன்னோம். அடுத்து தர்மயாதீன குரு முதல்வர் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான், அவர் வந்து தன்னுடைய குருவாகிய கமலை, கமலைனா திருவாரூர், அந்த ஞான பிரகாச சுவாமிகளை எங்ஞனம் வணங்கினார் என்பது ஒரு துதியாக இருக்கிறது. கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், பசியோடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன், அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன். பிணை சொல் இல்லையே, வேற சொல்றதுக்கு சொல்லே கிடையாது, அந்த ஞான பிரகாசன்கிற சொல்ல சொன்னாலே போதும்னு அவரும் குருவோட மேன்மை பத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. நாம சைவத்துல கைலாய பரம்பரை, திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லுவோம். அகச்சந்தானக்குறவர்கள் நால்வர் சிவபெருமான்கிட்ட நேரடியாக பாடம் கேட்டவர்கள், நமது திருநந்தி தேவர், அப்புறம் சனத்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், அப்புறம் பரஞ்சோதி முனிவர். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அந்த பரஞ்சோதியார்ட்ட இருந்து மெய்கண்ட தேவநாயனார் உபதேசம் பெறுகிறார். அவரிடமிருந்து அருளந்தி சிவாச்சாரியார், அவரிடமிருந்து மறைஞான சம்பந்த பெருமான், அவரிடமிருந்து உமாபதி சிவம், இவர்களை நாம் புறச்சந்தானக்குறவர்கள் என்று சொல்லுவோம். அப்ப கைலாயத்திலிருந்து இந்த பரம்பரை அப்படியே வருது உபதேசம். அதன் பின்பாக அருள் நமச்சிவாயரும் சித்தர் சிவபிரகாசரும், அவர்களின் வழி வந்தவர் தான் நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள், பஞ்சாக்கர தேசிகர் என்று சொல்லுவோம். அவர் தான் திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர். அப்புறம் தர்மபுரம், அதுக்கு கமலஞான பிரகாசரை வணங்கிய குருஞான சம்பந்த பெருமாள் அவர்தான் குரு முதல்வராக இருக்கிறார். அடுத்து காசி மடம் என்று அழைக்கக்கூடிய திருப்பனந்தாள், அதுல நம்ம வந்து குமரகுருபர சுவாமிகள் அவர் இருந்து அதை துவக்கி வைக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த குமரகுருபர சுவாமிகளுக்கு தர்மயாதின நான்காவது குரு மாசலாமணி தேசிகர் தான் குருவாக இருக்கின்றார். தர்மயாதீனமும் திருப்பனந்தாள் மடமும் தாய் மடமும் செய் மடமும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்ப கைலாய பரம்பரைங்கிறது இப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது போல இன்னும் பல மடங்களோட செய்திகள்லாம் நமக்கு இருக்கு. இருந்தாலும் குறிப்பாக நான் உங்களுக்கு இரண்டு மடங்களை பற்றி சொல்லி இருக்கின்றேன். இந்த குரு மேல இருக்கக்கூடிய பக்தியில குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் தருமபுரத்துல இருந்து திருவாரூருக்கு நடந்தே போய் தன்னுடைய குருநாதராகிய கமலஞான பிரகாசரை தரிசித்துட்டு வருவாராம் நமது குருஞான சம்பந்த பெருமான் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இது மாதிரி குரு மேல ஒரு அதீதமான பக்தி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ஞான நூல்கள் அறுதியிட்டு சொல்லுகின்றன. அதைத்தான் நமக்கு நம்முடைய திருமூல தேவநாயனாரும் இந்த பாடலிலே மிக அழகாக எடுத்து தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். உலகத்துல உள்ள சாமானியர்கள் வந்து குருவை சிவன் என்று மதிக்காமல் நமர் என்ற, நமர்னா நம்மை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானிகள் சிவமாக கொள்ளுவார்கள் என்று மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவர் ஏன் அப்படி மானுட சட்டை தாங்கி வரணும்னா, திருவருள் பயன்ல சொன்னது போல பார்வை என இல்லையா மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. அதுதான் காரணம், நம்மை வந்து வசப்படுத்துவதற்கு நம் போன்ற வடிவம் தாங்கி அவர் வருகின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இனி அடுத்த பாடலை பற்றி சிந்திக்கலாம். உண்மையில் பொய்மை ஒளித்தலும் உண்மை பார்த்திண்மையும் ஒண்மை சிவமாய அவ்வரன் வன்மையும் எட்டெட்டு சித்தி மயக்கமும் அண்ணல் அருளன்றி யார் அறிவாரே என்று சொல்லுகின்றார். குரு இல்லைன்னா எதையுமே நம்மால் அறிந்து கொள்ளாது. நம்மளா அறிஞ்சோம்னா மிக மிக தவறாக நமக்கு தோணுனதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஒரு குரு மூலமாக இந்த பாடங்களை கேட்டோம்னா நமக்கு தெளிவாக புரியும். உண்மை முதல்ல வருது. உண்மைனா என்னது? சித்தாந்தத்துல சத்து பொருள், என்றும் அழியாத பொருள். இந்த இடத்துல உண்மைங்கிறது எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சத்து பொருளை அறிவதாகிய ஞானத்தை நமக்கு அது உணர்த்துகிறது. ஞானம்னு சொல்லியாச்சுனாலே சிவஞானம்தான். அடுத்து பொய்மை என்ற சொல் வருகிறது. பொய்மைன்னா என்னது? நிலையற்றது. பொருள் புலப்படாதவாறு மறைந்து மயங்குவதான அஞ்ஞானம். அப்ப விளக்கு புகுந்தால் இருள் மாய்ந்து அங்க வந்து சிவஞானம் தோன்ற, அந்த அதாவது விளக்கு புகுந்தால் இருள் மாய்ந்து விடுவதில்ல, அது போல அங்க சிவஞானம் தோன்ற அஞ்ஞானமானது அழியும். அப்படி அழிய சிவஞானத்தை அருள்வது யாருன்னு பார்த்தோம்னா சிவகுரு. அதத்தான் உண்மையில் பொய்மை ஒளித்தலும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். அதோட நம்ம பாடலோட கடைசி வரி இருக்கு இல்லையா, அண்ணல் அருளன்றி யார் அறிவாரு, அப்படி அதையும் கொண்டு கூட்டிக்கிடலாம். உண்மையில் பொய்மை ஒளித்தலும் உண்மை உண்மையில் பொய் அழித்தலும் அண்ணல் அருளன்றி யார் அறிவாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளலாம். பார் அப்படின்னா பிரபஞ்சம், உலகம் நமக்கு தெரியும். மாயா காரியமாக தோன்றி நின்று அழியக்கூடியது. ஆனா இந்த பொய்யா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் சகலான்மாக்களுக்கு இது உண்மை மாதிரி. இந்த உலகம் நிரந்தரம், இந்த உலகத்துல இருக்க அதாவது நாடு தேசம் அப்புறம் ஊரு அதுக்கப்புறம் என்னது அதாவது காலனி சொல்லிக்கிடலாம், அப்புறம் தெருவை சொல்லிக்கிடலாம், அப்புறம் நம்ம வீட்டை சொல்லிக்கிடலாம், நம்மளை சொல்லிக்கிடலாம், நமக்கு முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாரையும் சொல்லிக்கலாம். இதெல்லாம் சகலான் மக்களுக்கு உண்மை போல தோன்றும், ஆனால் இவை எல்லாம் உண்மை அல்ல. அதாவது அழியாத பொருட்கள் அல்ல, அழியக்கூடிய பொருட்கள். எத்தனையோ பூகம்பத்துல எத்தனையோ இடங்கள் இருந்த இடம் தெரியாம போயிருது, சுனாமியில போயிருது, வெள்ளத்துல போயிருது, எரிமலையால போயிருது, புயலால போயிருது. இப்ப கூட நம்ம பாக்குறோம் கண்கூடா எத்தனை இடங்கள்ல வெள்ளப்பெருக்கால வடநாட்டுலயும் அங்க தெற்கே கேரளாலையும் பாக்குறோம் என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நமக்கு பாக்குறதுக்கே அச்சப்படுற அளவுக்கு அத்தனை விஷயங்கள் தண்ணியோட போகுது. வீடே இல்ல, வீட்டுல இருந்தவங்களுக்கு வீடே இல்ல, அவங்க எல்லாம் பாவம் திணறுதாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடெல்லாம் கட்டி இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே சாஸ்வதம் அல்ல. ஆனால் சகலான்மாக்கள், இந்த மும்மலமும் உடைய சகலான்மாக்கள் இதை மெய் என்று நம்புவார்கள், இது உண்மை என்று நினைப்பார்கள். அதனால உண்மை பார் அப்படின்னு சொல்றார். அதாவது மக்களை வந்து இது வந்து அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து தன்னை ஒரு உண்மை பொருள் என்று காட்டி மயக்குகிற வலிமை உடையது. அதனால பார்த்தின்மையும் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்து ஒண்மை என்ற சொல். ஒண்மைனா ஒளி. சிவம் என்றாலே ஒளிதான, தேஜஸ், அந்த ஒளியான திருமேனி உடையது. அதனால ஒண்மை சிவமாய அவ்வரன் என்று சொல்லுகின்றார். அரண் என்ற சொல்லுக்கு பாவங்களை எல்லாம் போக்குபவன், அது காரண பெயர் அவருக்கு. அப்ப சிவமாய அவ்வரன் அப்படின்னு சொன்னா பாவங்களை போக்கக்கூடிய உபகாரியாகிய சிவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அடுத்து வன்மை என்ற சொல்லு உயிர்களோட பரிபாகத்தை அறிந்து ஊட்டுதலும் கூட்டுதலும் செஞ்சு பேரின்பத்தில் இருத்துதல். அதுக்கு உலக இன்பத்தை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மாக்கள். ஆனா அதுக்கு எதையெல்லாம் ஊட்ட வேண்டுமோ ஊட்டி, எதையெல்லாம் கூட்ட வேண்டுமோ கூட்டி பேரின்பத்தில் இந்த ஆன்மாக்களை இருத்துதல், அதுதான் வன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டெட்டு சித்தி என்று சொன்னால் 64 சித்திகள். இந்த சித்திகள் யோகத்தால அடையப்பெறுபவை, ஞானத்துக்கு வாயிலாக இருப்பவைன்னு சொன்னாலும் உண்மை ஞானத்தை அடைய விடாது, வழித்தடையாக இருக்கிறது சித்திகள். அப்படி நின்று மயக்குகிறது, அதனால அந்த சித்தி மயக்கமும் என்று சொல்லிவிட்டார். எட்டெட்டு சித்தி மயக்கமும் என்று உணர்த்துகின்றார். அண்ணல் என்றால் அந்த சொல் வந்து சிவபெருமானது அண்ணல் ஆலவாய் நன்னினான் தனி எண்ணியே தொழ திண்ணம் இன்மமே என்று நமது நாவுக்கரசு பெருந்தகை கூட பாடியிருக்கிறார். ஆக அண்ணல் என்ற சொல் வந்து சிவபெருமானையும் குறிக்கும். இந்த இடத்துல அண்ணல்ங்கிறது சிவகுருவை குறிக்கின்றது. அருள் அப்படிங்கிறது மயக்கம் தர்றதுல இருந்து நீங்க உண்மையில் உண்மையில் நிலை பெறுகிறத அவர் தான் உணர்த்துறாரு, குரு தான் உணர்த்துறாரு. உணர்த்தினாதான் உயிர்கள் வந்து உணரும். உணர்த்தினாலன்றி உணரா உளங்கள் இல்லையா. காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்காலே போன்ற சொற்றொடர்களெல்லாம் நம்ம இங்க எடுத்து வைத்துக்கொள்ள. ஏன்னா உயிர்கள் வந்து தானாக உணராது, ஆச்சாரியன் தான் உணர்த்த வேண்டும். ஆச்சாரியன் யாரு? சிவம் தான். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயன் கணத்தில் கெடுவேன்னு அழகா குருஞான சம்பந்த பெருமானும் சொல்றாருன்னு பாக்குறோம். இறைவன் தானே உணர்பவர், முற்றும் உணர்பவர். ஆனா ஆன்மாக்கள் ஏகதேசம் உணரும், அது உணர்த்தினா தான் உணரும். அப்போ ஒரு குருவோடைய மேன்மை எவ்வளவு, அதாவது எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அந்த எட்டாம் சூத்திரம் சொல்லுது இல்லையா, அதுல வந்து அரசன் வந்து சிவபெருமான், வேடர் கூட்டம் வந்து ஐம்புலன்கள், அதுக்கப்புறம் அந்த அரசனுடைய மகன் இருக்கான்ல இளவரசன், அது வந்து ஆன்மா. ஏய் நீ வந்து அரசன் என்னோட பிள்ளப்பா, நீ ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன், இப்படி கடந்து வேடர் கூட்டத்துல கிடக்கிறேன்னு அவரு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அதுல வருது. அது மாதிரிதான் சிவபெருமான் சொல்லாரு, ஏன் எங்க இருக்கணும், நீங்க எங்க போய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் மிக அழகாக ஆற்றுப்படுத்தி மீட்கின்றார் என்று நாம பாக்குறோம். அடுத்து சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் பவமானதின்றி பரலோகம் ஆமே என்று சொல்லுகின்றார். அதாவது சிவத்தை குரு என்று சிந்தை செய்வதால் நமக்கு என்ன பயன் விளையும் என்று கூறுகின்றார். சிவஞானி அப்படின்னு சொல்றது ஆச்சாரியனை. ஆச்சாரியனை திருப்பி திருப்பி அவர் சொல்றாரு, நம்மை போல மானிடன் என்று கருதக்கூடாது, சுத்த சிவம் என்று பக்தி பண்ணி வழிபட்டால் என்ன விளையும் என்று நமக்கு சொல்லுகிறார். அதாவது சேர்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடி சேர வல்லார்க்குன்னு சேர்தல் அப்படின்னா இடைவிடாத தியானித்த ஆச்சாரியன். அப்படி தியானிக்கும் போது அந்த நவமான தத்துவம், அதாவது புது, நவம்னா புதுமை, புதுமையான அனுபவம் கிடைக்குது. இந்த கரணங்கள் எல்லாம் பாசத்தோட ஒன்றி பாசமான காலத்துல நுகர்ந்த போகம் போல அற்பமா இல்லாம, அப்படித்தானே இது வந்து பாசத்தோட ஒன்றி இந்த கரணங்கள் இருக்கும் போது நாம நுகர்ந்ததெல்லாம் அற்பமானதுதான். அந்த மாதிரி போகங்களாக இல்லாம கரணங்கள் எல்லாம் சிவகரணமான காலத்துல சிந்தை நிறைந்த நிலைத்த பெரும் போகமான இன்ப நிலை இல்லையா. அதைத்தான் அந்த அனுபவத்தை தான் நவமான தத்துவம் என்று சொல்லுகிறார். பசுகரணங்கள் பதிகரணங்களாகி சீவன் வந்து முக்தியை சேரலாம், அதாவது ஜீவன் முக்தி என்பதை அனுபவிக்கலாம், பிறப்பற்று பரலோகமும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பவமானது அன்றி அப்படின்னா பிறப்பு இல்லாம பரலோகம் ஆகுமே அப்படின்னா என்ன செய்யலாம், பரலோகத்தை அடையலாம் என்று சொல்ல, அதாவது இந்த எடுத்த தேகம் வீழ்ந்த பின்பாக தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு அற்று பரமுத்தி சித்திக்கும் என்று என்பதை நமக்கு பரலோகம் ஆமே அப்படிங்கிறார். படிப்படியா நமக்கு இங்கனம் எல்லாம் நன்மைகளும் விளைகின்றன என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்து மிக ஒரு அருமையான ஒரு பாடல், இதை நாம் எல்லாம் தினந்தோறும் கண்டிப்பாக வழிபாட்டுல பாடியே ஆகணும். அது ஆன்மார்த்த பூஜையாவும் இருக்கலாம், அல்லது கோயிலுக்கு போய் வழிபடக்கூடிய பரார்த்த பூஜையாவும் இருக்கலாம், ரெண்டுல என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த பாடல், திருமந்திர பாடல். குருவே சிவம் என கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே என்று சொல்லுகிறார். குரு தான் சிவபெருமான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை இந்த பாடல் வலியுறுத்தி சொல்கின்றது. அப்ப இவருக்கு குரு யாரு அப்படின்னா நந்தி தேவர், திருநந்தி தேவர். அதனால சொல்றாரு குருவே சிவம் என கூறின நந்தி, நந்திங்கிறது சிவபெருமானையும் குறிக்கக்கூடிய சொல் தான். அப்போ என்னுடைய குருநாதனாகிய நந்தி வந்து குருதான் எனக்கு சிவம் என்று எனக்கு சொன்னார், அந்த குரு தான் எனக்கு சிவம், அவர் தான் எனக்கு அரசன், அவர் தான் எனக்கு தலைவன் என்று மிக அழகாக ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் செய்கின்றார். ஆனால் உலகத்தவர் அதை உணர்ந்து உறுதி கொள்வதில்லையே என்று இறங்கி சொல்லுகின்றார். அப்ப குருவே அந்த சிவங்கிறத அவங்களுக்கு அவங்களால குறித்து அப்படின்னா குறித்தல்னா உறுதியா நினைக்கிறது, அந்த குறித்து ஓரார் அப்படின்னா ஓர்தல் அப்படின்னா ஒருமனப்பட்டு தியானிக்கணும் அப்படியே கிடையாது. பார்த்தோன்னே நம்ம போன்ற வந்துட்டாரு சார் வந்துட்டாரு, டீச்சர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, மேடம் வந்தாங்க சார் வந்துட்டாங்க அப்படி கிடையாது. அந்த ஆதீனத்துல எல்லாம் நம்ம அவங்கள பார்க்கும் போது எப்படி பார்க்கணும், ஒரு மகா சன்னிதானத்தெல்லாம் பார்க்கும் போது நமக்காக சிவபெருமான் இங்கனம் மரணச் சட்டை தாங்கி வந்திருக்கிறார் என்று அவங்களெல்லாம் சிவமாத்தான் நாம பாவித்து வழிபட வேண்டும். அவங்கள நிறைய பேருக்கு வந்து இப்படி குருவை வந்து சிவமா பாவிக்கிறோம்னு தெரியும், மடத்துக்கே வந்தாலும் கூட அந்த பக்குவம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் சகலான்மாக்களுடைய இயல்பு அது. ஆனா இது போன்ற ஞான நூல் பாடங்களை கேட்டோம்னா நிச்சயமாக அவர்கள் குருமகா சன்னிதானங்களை எல்லாம் சிவமாக பாவிக்க கற்றுக்கொள்வார்கள். மிக அழகாக குருதான் நமக்கு கோணுமாய் இருக்கும், சிவனுமாய் கோணுமாய் இருக்கும், அவர்தான் எனக்கு தலைவன், கோன்னா அரசனும் அவர்தான். அடுத்து உரை உணர்வு, அதாவது வாக்கு மனங்களை எல்லாம் கடந்த தலைவன். ஔவையார் சொன்ன வாக்கு மனமும் இல்லா மன்னர்களையும் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்துன்னு பாடுவாங்களே அது மாதிரி, அதையெல்லாம் கடந்த பரம்பொருள் அவர் தான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம பாக்குறோம்.